நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். மறைந்த மாபெரும் கவிஞர் புலமை பித்தன் அவர்கள் SBS தமிழ் ஒலிபரப்புக்கு 2007 வழங்கிய நேர்முகத்தின் 4 பாகம் நிறைவு பாகம். பாரதி திரைப்படத்தில் எதிலும் இருப்பான் அவன் யாரோ எனும் ஆத்திகம் பேசும் பேசும் பாடலை எழுதியுள்ளீர்கள். நாத்தியவாதியான நீங்கள் எப்படி ஆத்திக பாடலை எழுத துணிந்தீர்கள்?
நல்ல கேள்வி. யார் இப்பதை சொல்ல வேண்டும்? அதாவது நான் ஒரு நாள் வீட்டில் இருக்கிற போது, தம்பி இளையராஜா என் மீது அதிகமான அளவுக்கு அதிகமான பற்று வைத்திருக்கிறார். ஒரு நாள் இந்த பாட்டை சூழ்நிலையை அவர் அந்த பாட்டுக்குள்ள மெட்டை போட்டு முடித்தவனாலே அந்த சூழ்நிலை என்னவென்று கேட்டால், காசிகரே போய் சத்திரத்திலே சாப்பிட போனவரை ஆச்சாரம் இல்லாதவன் பாரதி என்று சொல்லி வெளியேற்றி விடுகிறார்கள். கங்கை கரையிலே வந்து உட்கார்ந்து தனக்கு முன்னாலே வாழ்ந்த ஒரு கவிஞனுடைய பாடலை தன்னுடைய மனதுக்கேற்ற வகையிலே ஒரு ஆற்றாமையோடு பாடிக்கொண்டிருப்பதாக அந்த சூழ்நிலை. அப்போது ராஜா என்ன சொல்லியிருக்கிறார், இந்த மெட்டும் இந்த சூழ்நிலைக்கு பாரதிக்கு முன்னாலே இருந்த ஒரு கவிஞனுடைய பாட்டு என்கிற போது அதற்கு தகுந்த ஒருவரை நாம் தேடி போட்டால்தான் மரியாதையாக இருக்கும் என்று அந்த இயக்குநர்கள் சொல்லிவிட்டு எனக்கு தொலைபேசிகளை தொடர்பு கொண்டார். அவர் சொல்லியிருக்கிறார், இயக்குனர் சொல்லியிருக்கிறார், ஐயோ அவர் பழுத்த ஆத்திகராட்சியா அவர் எழுத மாட்டாரே அப்படின்னு இருக்கார். இல்லை நான் வர சொல்லுகிறேன், கொஞ்சம் இருங்கள் என்று சொல்லிவிட்டு அண்ணன் இங்க புறப்பட்டு வாங்க அப்படின்னார். நான் போன உடனே அந்த பாட்டினுடைய மெட்டை எனக்கு பாடி காட்டினார். அது ரொம்ப எனக்கு மிக பிடித்தமான மெட்டாகிறது, நன்றாக இருக்கிறது என்றேன். இந்த பாட்டை நீங்க தான் எழுத வேண்டும். அப்போது சூழ்நிலையை விவரிக்க சொன்னார். அவர் கொஞ்சம் தயங்கி தயங்கி இயக்குனர் இல்லத்திலே அதை சொன்னார். அப்போது நான் யோசனை செய்து விட்டு, தம்பி என்ன இது அப்படின்னு, ஆனால் நீங்க தான் இந்த பாட்டை எழுதணும், இந்த டியூனுக்கு நீங்க மட்டும்தான் எழுத வேண்டும் நினைச்சு. அது மாத்திரம் அல்லாமல் இந்த பாத்திரம் பாரதி பாத்திரம் பாடுகிற பாட்டு பாரதிக்கு முன்னாலே இருந்த முன்னோடியாக இருந்த ஒரு கவிஞர் எழுதிய பாட்டை ஆற்றாமையோடு பாடுகிற பாட்டாக இது வருகிற சூழ்நிலை. அதனாலே பாரதிக்கு முன்னாலே இருந்த ஒரு புலவன் கவிஞன் எழுதிய பாடல் என்கிற போது அதை நீங்கள் எழுதினால்தான் சரியாக இருக்கும், எழுதுங்கள் என்று வற்புறுத்திய பின்னாலே வேறு வழி இல்லாமல் ராஜா அவருடைய நிர்பந்தத்திற்காக, ஆசைக்காக, எதிர்பார்ப்புக்காக அந்த பாடலை
எழுதினேன். இங்கு இருப்பானவன் யாரோ அறிய முடியான் எளிய அடிய ரோதும் வேதநாதமாகியதிலும் இங்கு இருப்பானவன் யாரோ.
திராவிடத்தை உரக்க பேசும் நீங்கள் எப்படி திராவிடர் அல்லாதோரின் தலைமையை ஏற்றீர்கள்?
72 அந்த அதிமுகவை தொடங்கியவர்களே நான் ஒருவன். அந்த கட்சியிலே அந்த கட்சிக்கு ஏற்பட்ட விபத்து அந்த அம்மையார் வந்தார். அதனாலே நான் அவருடைய கொள்கையை நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. எப்போது பேசுகிற போது நான் அதிமுகவின் அவைத்தலைவராக இருக்கிற போது கூட ஒரு பெரியார் தொண்டராகிய நான் என்று தான் பேசியிருக்கிறேன். எனக்கு பெரியார் விருது கொடுத்த போது கூட கலைவாணர் அங்கத்தில் பெரியார் கொள்கைகளை எந்த அளவுக்கு விவரமாக பேச வேண்டுமோ அந்த அளவுக்கு நான் பேசினேன். கொள்கையை நான் எந்த காலத்திலும் விட்டுவிடவில்லை. கலைஞருக்கு கூட ஒரு முறை கட்டுரையாக கணித வாயிலாக கட்டுரை எழுதுகிற பழக்கம் அதிலே நான் எழுதியிருந்தேன். எனக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு வேறுபாடு, நான் கட்சி மாறியிருக்கிறேன், கொள்கை மாறியதில்லை. நீங்கள் கொள்கை மாறியிருக்கிறீர்கள், கட்சி மாறியதில்லை. காரணம், கட்சி உங்கள் கையிலும் பையிலும் இருப்பதனாலே மாற தேவையில்லாமல் போய்விட்டது என்று எழுதினேன். நான் இன்றைக்கும் ஒரு பெரியார் அழுத்தமான பெரியார் தொண்டராக இருந்து கொண்டிருக்கிறேன். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. நான் பெரியாரிஸ்டாக கம்யூனிஸ்டாகத்தான் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
அதிமுகவை எடுத்துக்கொண்டால் அது விடுதலை புலிகள் அமைப்பை கடுமையாக எதிர்க்கிறது. நீங்கள் வெளிப்படையான புலி ஆதரவாளர், எப்படி அதிமுகவுடன் ஒத்து போகிறது, ஏன் இந்த முரண்பாடு?
இல்ல, இது முரண்பாடு இல்ல. அதிமுக உண்மையான கொள்கையை புலி ஆதரவு தான். புரட்சித் தலைவர் MGRஐ போல புலிகளுக்கு விடுதலை புலிகளுக்கு ஆதரவு தந்தவர் உலகத்திலே யாரும் இல்லை. அவருக்கு எனக்கும் நிறைய கருத்து மோதல்கள் ஏற்பட்ட காலம் என்று உண்டு. ஆனால் என்னை சமாதானப்படுத்துவதற்காக அவர் விடுதலை புலிகளை நான் ஆதரிக்கிறேன் என்று முன்வந்து தம்பி அழைத்து பேசி என்ன உதவி வேண்டுமானாலும் செய்கிறேன் என்று ஏற்பாடு செய்து கோடிக்கணக்கான பணத்தை வாரி வாரி கொடுத்தவர் அந்த வள்ளல் தான். அவரை போல விடுதலை புலிகளுக்கு ஆதரவு தந்தவர் வேறு யாரும் இல்லை. அது மாத்திரமல்ல, ஒரு நாள் வீட்டு தோட்டத்திலே பேசிக் கொண்டிருக்கிற போது தம்பியிடம் அவர் கேட்கிறார், ஆயுத வழி புரட்சி செய்து நாட்டை விடுவிக்க வேண்டுமானால் எவ்வளவு பணம் தேவைப்படும் என்று கேட்டபோது தம்பி கொஞ்ச நேரம் யோசித்து விட்டு சொன்னார், 100 கோடி ரூபாய் முதல்ல தேவைப்படும் என்றார். இவர் கொஞ்ச நேரம் யோசித்து விட்டு சொன்னார், சரி பார்ப்போம் என்றார். இப்படி யாருமே தமிழின தலைவர்கள் தமிழர் தலைவர்கள் என்று சொன்ன யாருமே இந்த இயக்கத்திற்கு யாரும் உதவி செய்யாத அளவுக்கு அவர் உதவி செய்திருக்கிறார். அதனாலே அதிமுக தான் உண்மையான விடுதலை புலிகளின் ஆதரவை இயக்கம்.
சரி, அது அந்த காலம். ஆனால் ராஜீவ்காந்தியின் படுகொலைக்கு பின்னர், குறிப்பாக விடுதலை புலிகளை இந்தியா தடை செய்த பின்னரும் நீங்கள் விடுதலை புலிகளை ஆதரிப்பது எந்த வகையில் சரியானது, நியாயமானது?
அதாவது நான் ஏற்கனவே ஒரு நூல் எழுதியிருக்கிறேன், அதிலே கூட சொல்லியிருக்கிறேன், ஒரு உயிரை வைத்துவிட்டு ஒரு நாட்டினுடைய விடுதலையை நீங்கள் மதிப்பிடாதீர்கள், கணிக்காதீர்கள். நான் அதிலே மணிமேகலையிலே இருந்து வருகிற ஒரு வரியை சோனியா காந்தி கழுவுவதை போல் எழுதியிருக்கிறேன், மணிமேகலை பின்தொடர்ந்து சென்ற உதயகுமாரனை காஞ்சனன் வெட்டி விடுகிறான். காயசண்டியனுடைய வடிவத்திலே மணிமேகலை போய் கொண்டிருக்கிறார். அப்போது காஞ்சன் வெட்டிவிட்ட பின்னாலே உதயகுமாரனுடைய பிணம் வீதியிலே கிடக்கிறது. சோழமாதேவி அழுகிறாள், அரற்றிக்கொண்டு புரண்டு அழுகிறாள். அப்போது மணிமேகலை கேட்டாள், உடற்கழுதனையோ உயிர் கழுதனையோ என்று கேட்டாள். இதை போல ஒரு தத்துவத்தை உலகத்திலே சொன்ன இலக்கியம் இல்லவே இல்லை. அவள் கேட்கிறாள், நீ உடம்புக்காக அழுகிறாயா, புரிந்து போய்விட்ட உயிருக்காக அழுகிறாயா? உடம்புக்காகத்தான் அழுகிறாய் என்றால் உடம்பு எங்கும் போக போய்விடவில்லை, இங்கே கிடக்கிறது. அந்த உடம்புக்காக, இருக்கிற உடம்புக்காக நீ அழ வேண்டாம். உயிருக்காக அழுகிறாய் என்றால் உயிர்களிலே பேதம் இல்லை, உடம்பிலேதான் பேதம், உடம்பிலேதான் பேதம், உடம்பை வைத்துத்தான் பேதப்படுத்தி பார்க்கிறோம், அடையாளப்படுத்துகிறோம், உயிர்களிலே பேதம் இல்லை. அதனாலே கேட்டால் உடற்கழுதனையோ உயிர் கழுதனையோ என்று கேட்டாள். அப்படி கேட்டதிலே எவ்வளவு பொருள் ஆழவிருந்தது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நான் கேட்க விரும்புவது, ஏறத்தாழ 49 ஆண்டு காலமாக ஒரு ஆண்டுக்கு சராசரியாக கணக்கு போட்டால் 2500 பேர் கொல்லப்படுகிறார்கள் தமிழகத்திலே. இதை எந்த வகையிலே நாம் அனுமதிப்பது, எந்த வகையிலே அதை பார்த்து கொண்டு மரத்து போய் உட்கார்ந்து கொண்டிருப்பது என்பதுதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் ஒரு உயிரை வைத்துக் கொண்டு ஒரு நாட்டினுடைய, நாட்டு மக்களுடைய தடை விதியை நிர்ணயிக்க போகிற போது அதன் தொடர்ந்து கொடுமைக்காளாக்கப்படுகிற ஒரு சமுதாயத்தை ஏறெடுத்து பார்க்காமல் இருந்துவிட வேண்டும் என்பது சரியான நியாயம் அல்ல.
சரி, அதற்காக இந்தியா என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கின்றீர்கள்?
நான் இந்தியா எதுவுமே செய்ய வேண்டாம், அதற்கு இடையூறாக இருந்தால் போதும் என்பதுதான் என்னுடைய எண்ணம்.
எதற்கு இடையூறாக?
ஈழ விடுதலைக்கு இடையூறு செய்யாமல் இருந்தால் போதும். இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் உயிரோடு இருக்கிற போது ஒரு நாள் நான் நம்முடைய பிரபாகரன், ராகவன் என்று விடுதலை புலிகளை இயக்கத்தைச் சேர்ந்தவர்களையும், உமாமகேஸ்வரன், சிவநேசன் போன்றவர்களை இயக்கத்தைச் சேர்ந்தவர்களும் கைது செய்யப்பட்டு இங்கே கண்டிஷன்பையில் இருந்தார்கள், பிணையிலே இருந்தார்கள். அப்போது வழக்கு முடிந்தால் அவர்களை டிபோர்ட் செய்து விடுவார்கள், நாடு கடத்தி விடுவார்கள் என்கிற நிலைமை வந்தபோது நான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தலைவர்களையும் சந்தித்து பேசினேன். 74ஆம் ஆண்டு அப்படி வந்தவர்களை கலைஞருடைய ஆட்சி காலத்தில் டிபோர்ட் செய்ததனாலே தான், நாடு கடத்தப்பட்டதனாலே தான் வெளிக்கடை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு அவர்கள் 83ஆம் ஆண்டு இரத்தக்கலவையிலே செத்து போனார்கள். அப்படிப்பட்ட நிலைமை வரக்கூடாது என்கிற காரணத்திற்காக நான் தமிழ்நாட்டினுடைய எல்லா தலைவர்களையும் பார்த்து பேசினேன். அப்போது ஒரு நாள் நம்முடைய கல்யாண சுந்தரம் மறைந்த பொதுவுடைமை கட்சி தலைவர், அவர் 2 ஆண்டுகள் டெல்லிக்கு போகாமல் பெரிய விபத்துக்கு ஆளாகி எங்குமே அசைய முடியாத அளவுக்கு இருந்து நலம் பெற்று டெல்லிக்கு போவதற்கு முன்னத்த நாள் நான் போய் அவரை பார்த்தேன். அப்போது நான் போய் பார்க்கிற போது சொன்னேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். வழக்கறிஞர் வானமாமலை உங்களை பற்றி நிறைய சொல்லி இருக்கிறார், ஒரு குறிப்பு கூட அனுப்பியிருக்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். பீடிகையாக சொன்னார், நான் ஈழ விடுதலையை ஆதரிப்பது இல்லை என்றார். நானும் சொன்னேன், நீங்கள் ஈழ விடுதலை ஆதரிக்க வேண்டாம், ஆனால் அந்த பிள்ளைகளை நாடு கடத்தாமல் நீங்கள் பிரதமரிடத்திலே சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அப்போது சரி என்று கேட்டுக்கொண்டே இருந்தால் ஒரு மாதத்திலே வழக்கு முடிகிறது. வழக்கு முடிந்தால் இங்கே இருக்க அனுமதிக்க மாட்டார்கள், அவர்கள் எல்லோரையும் நாடு கடத்தி விடுவார்கள். நாடு கடத்தினால் இலங்கை அரசாங்கம் அவர்களை கைது செய்து சிறைச்சாலையிலே அடைத்து, அதனாலே அதற்கு ஏதாவது பாதுகாப்புக்கான வழியை எனக்கு தேடித்தாருங்கள் என்று கேட்டபோது, நீங்கள் பிரதமரிடத்திலே பேச வேண்டும் என்று கேட்டேன். அவர்களிடத்தில் என்னிடத்திலே சொன்னார், நான் இதை தவறாமல் பேசுகிறேன், நாளைக்கு மாலை நான் இயல்பாகவே பிரதமரை பார்க்கிற வாய்ப்பு எனக்கு இருக்கிறது, அப்போது நான் பார்த்து பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு போனவர் நீண்ட நேரம் வேறு செய்திகளை பேசிவிட்டு கடைசிகளை சொல்லி இருக்கிறார். அவர்களை எந்த காரணம் கொண்டும் நாடு கடத்தாமல் சார்த்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். அப்போது அந்த அம்மையார் சொல்லி இருக்கிறார், ஐ வோன்ட் சப்போர்ட் தமிழ் ஈழம் பட் ஐ வோன்ட் சென்ட் த பாய்ஸ் டு ஸ்ரீலங்கா என்று அந்த அம்மையார் உறுதிப்பட சொல்லி இருக்கிறார். அதை இரவு 10 மணிக்கு எனக்கு தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு, கவிஞரே நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம், 10 நாள் கழித்து நான் உங்களை வந்து பார்க்கிறேன், பேசலாம் என்றார். அப்போது அந்த அம்மையார் சொன்னதாக அவரே சொன்ன கருத்து, இந்த அம்மையார் சொல்லி இருக்கிறார், பேசாமல் பார்க்கிற கொடுமைகளை பார்க்கிற போது முக்தி வாகனியை அனுப்பி வங்காள தேசத்தை பாகிஸ்தானில் இருந்து பிரித்து கொடுத்ததை போல தமிழீழத்தையும் பிரித்து கொடுத்து விட்டால் என்ன என்று கூட நான் பல நேரங்களிலே நினைக்கிறேன். ஆனால் ஏற்கனவே தமிழகத்தில் திராவிட நாடு திராவிடருக்கே என்று விடுதலை முழக்கம் இருந்து கொண்டிருக்கிறது, அப்படிப்பட்ட பிரிவினைவாதம் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழீழம் தனியாக பிரிந்து விட்டால் இங்கு அதனுடைய தாக்கம் வந்துவிடமோ என்று அஞ்சுகிறேன். அதனாலே தான் நான் தமிழீழ விடுதலை ஆதரிக்கவில்லை என்று அவர் சொன்னார். அநேகமாக நான் கருதுகிறேன், இந்திரா காந்தி ஒரு கால் இருந்திருந்தால் அவர் தமிழீழத்தை ஆதரித்திருப்பார் என்று நான் மனமாக நம்புகிறேன்.
நீங்கள் குறிப்பிட்டது போல தமிழ்நாடு திராவிடருக்கே என்ற கோஷம் எழுந்த பின்னணியில் தமிழ் ஈழம் எனும் தனிநாடு பிறந்தால் தமிழ்நாடும் தனிநாடாக மாறும் அபாயம் உண்டு என்று இந்தியா இப்போதும் நினைக்கலாம் தானே?
நான் இங்கே இருக்கிற தமிழர்களை மன்னிக்க வேண்டும், தமிழ்நாட்டிலே இருக்கிற தமிழர்களை நான் தமிழர்களாக கருதவில்லை. இவர்களுக்கு அப்படிப்பட்ட உணர்வு எல்லாம் வராது. அது காலப்போக்கிலே அவர்களாக ஆந்திரா பிரிந்து, கர்நாடகா பிரிந்து, மராத்திய மாநிலம் பிரிந்து நீங்கள் வெளியே போக வேண்டும் நம்பி துரத்தினால் உண்டே தவிர, நாம் நினைப்பதைப் போல இன்றைக்கு இருக்கிற திராவிட கட்சிகளுக்கு இனமோ தன்னுரிமை பெற வேண்டும் என்கிற ஆர்வமோ யாருக்கும் இல்லை. அதனால் அதை பயப்பட வேண்டியதில்லை, இவர்களை நம்பலாம்.
உங்கள் புத்தகம் குருதி வெள்ளத்தில் ஒரு நிலம், அது பற்றி கூறுங்களேன்.
நான் இப்போது ஆரம்ப காலத்திலே இருந்து தமிழ் ஈழத்திலே என்னென்ன நடந்தது என்பதையெல்லாம் நான் எந்த அளவுக்கு அதிலே அறிந்து வைத்திருக்கிறேனோ அத்தனையும் எழுதியிருக்கிறேன். குருதி வெள்ளத்தில் ஒரு நிலம் என்று நான் எனக்கு நான் பார்த்த ஈழத்தை, பட்ட அவலத்தை, பட்ட துயரத்தை, இன்றும் பட்டுக் கொண்டிருக்கிற துன்பத்தை என்னால் தாங்க முடியாத நம்புகிறேன். எல்லாவற்றையும் நான் தொகுத்து எழுதியிருக்கிறேன். போராளி இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் என்னை வந்து சந்தித்தது, அதிலே இவர்களுக்கெல்லாம் நான் உதவி செய்ய ஆரம்பித்தது, அதனாலே எம்ஜிஆருக்கும் எனக்கும் நிறைய வாங்கல்கள் மோதல்கள் ஏற்பட்டது, அதற்கு பின்னாலே என்னுடைய வழியிலேயே எம்ஜிஆர் வந்தது. ஆக இத்தனை செயல்களையும் எம்ஜிஆருக்கு ஜெயவர்தனா ராஜீவ்காந்தி ஒப்பந்தத்தை எம்ஜிஆர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை, அந்த விவரங்களை எல்லாம் நான் வெளிப்படையாக எழுதியிருக்கிறேன்.
சரி, அடுத்ததாக திரைப்பட பாடல்களை தவிர தமிழுக்கு கவிஞன் புலமை பித்தன் அல்லது புலவன் புலமை பித்தன் தந்தது என்ன?
நான் பாவேந்தர் பிள்ளைத்தமிழ் என்று பாவேந்தர் பாரதிதாசனை பற்றி ஒரு பிள்ளைத்தமிழ் எழுதியிருக்கிறேன். அந்த பிள்ளைத்தமிழ் என்பது முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் என்பதற்கு இணையான தரத்தில் பாவேந்தர் பிள்ளைத்தமிழை நான் எழுதியிருக்கிறேன். அது தமிழ்நாட்டிலே இருக்கிற எல்லா பல்கலைக்கழகத்திலும் முதுகலை பட்டத்திற்கு பாடமாக வைக்கப்பட்டிருந்தது. ஆந்திராவில் இருக்கிற உஸ்மானியா பல்கலைக்கழகத்திலே கூட முதுகலை பட்டப்படிப்புக்கு பாடமாக வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு பின்னாலே இந்திய எதிர்ப்பு கவிதைகளாக 68 புரட்சி தீ என்று எழுதியிருந்தேன். கவியரங்களை பாடுகிய கவிதைகளுடைய புரட்சி மலர்கள். நான் வெளிநாடு சுற்றுப்பயணம் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் சுஜிக்கெல்லாம் வந்துவிட்டு வந்தபோது எழுதிய கவிதைகள், அது புலமைப்பித்தன் கவிதைகள் என்ற பெயரிலே வந்திருக்கிறது. அதுபோக நெருப்பு பொறிகள் என்று உரைநடை, எது கவிதை என்று உரைநடை, இப்படிப்பட்ட நூல்களை நான் எழுதியிருக்கிறேன். இப்போது கூட நான் பெரியார் காவியம் எழுத ஆரம்பித்து என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட ஒரு சில துன்பச் சுமைகள் காரணமாக ஒரு 500-600 பாட்டு எழுதி அது இடையிலேயே நிறுத்தி வைத்திருக்கிறேன். இனி எழுதி முடிக்க வேண்டும்.
சரி ஐயா, நெஞ்சில் நிழலாடிய நினைவுகளை மட்டுமல்ல சிந்தையில் இருந்த சிந்தனைகளையும் வெளிப்படையாக அழகு தமிழில் எங்களோடு பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி.
நீங்கள் நீண்ட தூரத்திலே இருந்து என்னுடைய நெஞ்சுக்கு நெருக்கமாக பக்கத்திலே இருந்து என்னுடைய உணர்வுகளை கேட்டு எல்லோரும் அறிகிற வண்ணமாக நீங்கள் பதிவு செய்ததற்காக நான் உங்களையே என்னுடைய இதயத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். வணக்கம், நன்றி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.